ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து சாந்தோக்கிய உபநிஷதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் கடந்த வகுப்பில் வந்து பிரஜாபதி வித்யாவை பார்க்க ஆரம்பித்தோம். பிரஜாபதி வித்யா அப்படின்னா என்ன? நான்முக பிரம்மா வந்து வேதங்களை உபதேசிக்கிறார். இரண்டு மாணவர்கள் அவரிடத்துல படிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அப்படி படிக்கின்ற ஒரு மாணவன் வந்து ஆன்மாவை புரிந்து கொள்கிறான், தெரிந்து கொள்கிறான். அவனுக்கு பேர் வந்து தேவன். இன்னொருத்த ஆன்மாவை புரிந்து கொள்ளல. அவன் வந்து இந்த உடம்பு தான் ஆன்மா, இந்த மனசு தான் ஆன்மா அப்படின்ட்டு அவனுக்கு எதாவது தோணுதோ அதையெல்லாம் ஆன்மாவாக நினச்சிக்கிறான். அவனுக்கு பேர் வந்து அசுரன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பாடம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து உடம்பு கிடையாது, அது வந்து ஒரு தூய அறிவு, அது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற பிரகாசத்தினால இங்கே எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அரிய உண்மையை வந்து பேசுறது தான் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய நோக்கம். அப்போ இங்கே அது பட்டு பிரதிபிம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உபாதி வேணும் இல்லையா? இப்போ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம தியேட்டரில் படம் பார்க்க போகிறோம். அந்த படத்தில் ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது, அந்த ப்ரொஜெக்டரில் வந்து ஃபிலிம் ரோல் இருக்குது. இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் போட்டாங்க, டெக்னாலஜி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி வந்து ஃபிலிம் ரோல். அப்போ ஃபிலிம் ரோலில் போட்டு ஓட்டும்போது ப்ரொஜெக்டர்லேருந்து ஒரு லைட்டு பீம் அப்படியே வெளியே வரும், அது வழியாக படம் வரும். அப்போ அந்த படம் வந்து அந்த ப்ரொஜெக்டர் மூவ் ஆகிற வேகத்தில் அங்கே இருக்கிற படச்சுருள் ஓடுறதில் உங்களுக்கு அந்த மூவிங்கெல்லாம் நடக்கும். அதாவது கதாநாயகி கதாநாயகி ஓடுற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் தெரியும். ஆனால் அந்த படச்சுருள் ஓட்டத்தை நீங்கள் அதுலேயே ப்ரொஜெக்டர்லேயே பார்க்க முடியாதுல்ல. அப்போ அதை என்ன பண்ணணும்? பிரதிபிம்பிக்க வைக்கணும். அப்போ ப்ரொஜெக்டர்லேருந்து ஒரு பீம் வெளிப்பட்டு அது பிரதிபிம்பிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு வெள்ளை திரை கட்டியாகணும். தியேட்டரில் போய் ஒரு வெள்ளை திரையை உருவாக்கி அந்த வெள்ளை திரையில் தான் ப்ரொஜெக்டரை வந்து அவன் ஓட்டுவான், படம் ஓட்டுவான். அப்போ அந்த படம் வந்து அந்த தியேட்டரில் வெள்ளை திரையில் ஓடும். அப்போ நாம்லாம் உட்காந்து பார்க்கலாம், ஓ படம் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ட்டு. அப்போ இங்கே நம்ம படம் பார்க்கறது எப்படி இந்த மெத்தட் இருக்கோ அதே மெத்தட் தான் இங்கே இறைவனும் படம் பார்க்குறான். இறைவனுடைய படம் என்னன்னா, அவனே தன்னிடத்துலேருந்து வெளிப்படுகின்ற ப்ரொஜெக்டரில் சீன்ஸ் இருக்குல்ல, க்ரியேஷன் இருக்குல்ல, அதை வந்து இங்கே நம்முடைய மைண்டு பாடியை வச்சு உருவாக்கி பார்த்துட்ருக்கான். இங்கே நாம் தான் வெள்ளைத்திரை அப்படின்ட்டு நான் கடந்த படத்தில் சொன்னேன் இல்லையா? ஏன்னா இப்போ ப்ரொஜெக்டருக்கும் இந்த வெள்ளைத்திரைக்கும் ஓமானம் இதை தவிர வேறு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது நான்? அப்போ அதனால் இறைவன் வந்து பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஒரு பிரதிபிம்ப வெளிப்பாடு தான் இந்த மனித உடலும் மனசும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஞானம் தான் உங்களையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே உண்மையில் ஆத்மா வந்து தன்னில் தானே தன்மயமாக இருக்குது. ஆனால் அது பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால ஏதோ ஆத்மாவே செயல்படுவது போல் நமக்கு தெரியுது, ஆத்மாவே இயங்குவது போல் காணப்படுது. அந்த எல்லா ஒவ்வொரு விஷயமும் ஆத்மா செய்து ஆத்மா செய்துங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அப்படிலாம் ஆத்மா எதையுமே செய்கிறது கிடையாது. அது சும்மா ஒரு பிரதிபிம்பம் தானே, படம் ஓடிக்கிட்டு இருக்கிறது தானே. அந்த படத்தில் என்ன உண்மையாகவே கதாநாயகன் கதாநாயகி டான்ஸ் ஆடுறாங்களா? உண்மையாகவே அங்கே குண்டு வெடித்து நெருப்பு பிடிச்சி எரியுதா? உண்மையாகவே அங்கே கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதா? எல்லாம் படத்தில் வர்ற சீனு, அதை அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சீனை பார்க்கும்போது அந்த சீனால் திரை பாதிக்கப்படாமல் இருக்குதில்ல, அதுதானே முக்கியம். திரை வந்து பாதிக்கப்படாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபிலிம் ரோலில் வந்து ஒரு குண்டு வெடித்து அப்படியே பத்திக்கிட்டு எறிகிற மாதிரி படம் காட்சி ஓடுது. அப்போ அந்த ஸ்க்ரீனை சேர்ந்து பத்திக்கிச்சுன்னா என்ன ஆகிடும்? அந்த படத்தை ஓட்டவே முடியாது இல்லை. அந்த படம் வந்து அந்த ஸ்க்ரீனில் ஓட்டவே முடியாது. நம்ம என்னடா படத்தை ஓட்டி பார்க்கலான்னு ஆசைப்பட்டு தானே வெள்ளைத்திரையை கட்டினேன், கடைசியில் பார்த்தா அந்த வெள்ளைத்திரையை பத்திக்கிட்டு எரியுது குண்டு வெடிக்கிற சீனில், அப்போ அது செட் ஆகாது அப்படின்ட்டு நம்ம விட்டுருவோம். அது மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த புரிதல் இல்லாததுனால அதில் பாதிக்கப்படுவதாக நாமளே மாறிக்கிறோம். அதுதான் நம்ம மைண்டு பண்ணுற ப்ளே. அப்போ இதை நம்ம இங்கே விசாரணை பண்ணி விவேகத்தினால விழித்து கொள்ளும்போது தான் அந்த தூய அறிவாகிய ஆத்மாவுக்கு எதுவுமே இல்லை என்று நமக்கு புரிய வரும். அதை சொல்கிறது தான் இந்த பிரஜாபதி வித்யா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நான் உடலும் அல்ல மனமும் அல்ல, தூய சாட்சி சித்தம் தான் நான். அது நித்தியம் அமிர்தம் பரமாத்மா அப்படின்ட்டு இங்கே நம்ம அறிந்து கொள்வது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் என்பதாக இந்த பிரஜாபதி வித்யா நமக்கு புரிய வைக்குது. அப்போ பிரஜாபதி அந்த ஆத்மாவை பற்றி சொல்லும்போது கடந்த முறை என்ன சொன்னார்னா, அது பாவமற்றது, மூப்பற்றது, மரணமற்றது, கவலையற்றது, பசி இல்லாதது, தாகம் இல்லாதது, ஆசைகள் நிறைவேறப்பட்டது அப்படின்லாம் அந்த ஆத்மாவினுடைய வைபவங்களை, அந்த ஆத்மாவினுடைய பெருமைகளை இப்படியெல்லாம் பலவிதமாக எடுத்து சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுது. யாருக்கு? இந்த ரெண்டு பசங்களுக்கும். ஆத்மாவை நாங்களும் பார்க்கணுங்க, ஆத்மாவை நாங்களும் அனுபவம் ஆக்கணுங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்குள்ள வந்து ஆர்வம் ஜாஸ்தியாகி அந்த ஆன்மாவை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட கேட்குறாங்க? பிரஜாபதி ஆகிய குருக்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரி வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும்னா குருகுல கல்விக்கு தான் போகணும். குருகுல கல்வியில் வந்து சமித்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது சமித்துன்னா இப்போ அந்த காலத்தில் விறகுகள் எல்லாம் பொறுக்குவாங்க, அதாவது காடுகள் தான் அன்றைக்கெல்லாம் நிறைந்த காடுகள், காடுகளில் போய் விறகுகள்லாம் பொறுக்கி அதெல்லாம் நறுக்கி சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றி அதை கொண்டு வந்து சேர்த்துணும். இங்கே குருகுல பாடசாலையில் கொண்டு வந்து சேர்த்துவாங்க. எதுக்காக அந்த குருகுல பாடசாலையில் சேர்த்துவாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அங்கே யாகங்கள் வேள்விகள் நடத்துவாங்க. அந்த வேள்விக்கு தேவையான இந்த சமித்துக்களை கொண்டு போய் கொடுத்து தான் குருகுலத்தில் பாடம் படிப்பாங்க. அந்த மாதிரி சமத்துக்களை கொண்டு போய் தான் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்துட்டு எங்களுக்கு ஆத்மாவை காட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டால் ரெண்டு பேருடைய கதாபாத்திரங்களை தான் நம்ம என்ன சொன்னோம்னா, ஒருத்தர் இந்திரன், ஒருத்தர் வந்து விரோச்சனன் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்திரன் வந்து தேவர்களின் தலைவன் என்று பார்க்கிறோம், விரோச்சனன் வந்து அசுரர்களின் தலைவன் என்று பார்க்கிறோம். அப்போ இவர்கள் இருவரும் பிரம்மாவை அணுகி எங்களுக்கு ஆத்மாவை காட்டி கொடுங்கள் என்று கேட்டனர். பிரஜாபதி கூறியதை தேவர்களும் அசுரர்களும் கேட்டனர். நல்லது, ஆன்மாவை தேடினால் எல்லா உலகங்களையும் அடையலாம், எல்லா ஆசைகளும் நிறைவேறும், எனவே ஆன்மாவை தேடுவோம் என்று அவர்களுள் பேசிக்கொண்டனர். பின்னர் தேவர்களில் இந்திரனும் அசுரர்களில் விரோச்சனனும் புறப்பட்டனர். ஒருவருக்கு ஒருவர் கலந்து பேசிக்கொள்ளாமலேயே இருவரும் கைகளில் சமித்தை ஏந்தி கொண்டு பிரஜாபதியை அணுகினர் அப்படின்ட்டு இந்த இரண்டாவது மந்திரம் இந்த இடத்துல முடியுது. அடுத்து மூன்றாவது மந்திரம், இந்திரனும் விரோச்சனனும் 32 வருடங்கள் பிரம்மச்சரியம் காத்தபடி பிரஜாபதியுடன் வாழ்ந்தார்கள் என்று இந்த இடத்துல வருது. அப்போ நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலத்துலலாம் வந்து குருகுல கல்வி படிக்க போகணும் அப்படின்னா இப்போ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கெல்லாம் வெளியே வந்துட முடியாது. அங்கெல்லாம் வந்து குருகுல கல்விங்கிறது பால்ய பருவத்தில் இளமை பருவத்தில் குழந்தைகளாக இருக்கும்போதே கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ அவங்க வந்து அங்கே போய் படித்து குருவுக்கு சேவை செஞ்சு குருகுலத்திலே வாழணும், குருகுலத்திலே பாடங்கள் எல்லாம் படிக்கணும். அந்த குரு தான் அந்த குழந்தைங்களுக்கு அப்பா மாதிரி. ஏன்னா சொந்த அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து குழந்தைங்க குருக்கிட்ட ஒப்படைக்கப்படும் போது குருவனும் குருவனுடைய பத்தினிகள் தான் அந்த குழந்தைங்களுக்கு தாய் தகப்பன் மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்களே பார்த்துக்குவாங்க, அவங்களே சமைச்சு போட்டுக்குவாங்க, எல்லாமே அந்த குழந்தைங்கள பராமரித்து தன்னுடைய குழந்தைங்க மாதிரி வச்சு பார்ப்பாங்க. அப்படி தான் குருகுல கல்வி அந்த காலத்தில் இருந்தது. அப்படி போய் படிக்கிறவங்க குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் குருகுலத்தில் இருந்து தான் படிச்சுட்டு வரணும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்திரனும் விரோச்சனனும் அங்கேயே 32 வருடங்கள் இருக்காங்க, 32 ஆண்டுகள் அங்கே பிரம்மாவிட்டத்தில் பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. அதன் பிறகு ஒரு நாள் பிரஜாபதி அவர்களிடம், நீங்கள் எதற்காக இங்கே தங்குகிறீர்கள் என்று கேட்டார். அதாவது 32 வருஷம் கழிச்சு அந்த பிரம்மாஜி கேட்குறாரு, நீங்கள் இன்னும் எதுக்காக இங்கே தங்கிட்டு இருக்கீங்க, 32 வருஷம் ஆயிடுச்சுல்ல, நீங்களாம் பாடம் முடிக்கலையா, முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகலையா, இன்னுமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எதுக்காக இங்கே தங்குறீங்க அப்படின்ட்டு பிரஜாபதி வந்து அந்த ரெண்டு மாணவர்கள் பாட்டு கேட்குறாங்க. ஒருத்த இந்திரன், ஒருத்த வந்து விரோச்சனன். அப்போ அவன் சொல்கிறான், ஐயா நீங்கள் ஆன்மா வந்து பாவமற்றது, மூப்பற்றது, மரணமற்றது, கவலையற்றது, பசி இல்லாதது, தாகம் இல்லாதது, ஆசைகள் நிறைவேறப்பட்டது, அதனை தேட வேண்டும், அதனை அறிய வேண்டும், அந்த ஆன்மாவை தேடி அறிந்தவன் எல்லா உலகங்களையும் அடைகின்றான், எல்லா ஆசைகளும் நிறைவேற பெறுகின்றான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே உக்காந்துட்டு இருக்கோம், அதுக்கு தான் நாங்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் அந்த ஆத்மாவை காட்டி கொடுப்பீங்கன்ட்டு தான் நாம் இங்கே குருகுலத்திலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும். அதை அறிவதற்காகத்தான் நாங்கள் இங்கே தங்கியுள்ளோம் என்று பதிலளித்தார்கள் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க முடியுது. இதுதான் அந்த மந்திரத்தினுடைய பொருள். இங்கே வந்து இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் வருகின்ற இந்த இடத்துல வர்ற மந்திரம் வந்து இப்படி சுட்டி காட்டுது. அப்போ இந்த இடத்துல நம்ம இதை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குருவை வந்து சந்தித்து இந்த ஆத்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய முயற்சி எடுக்கணும், சும்மாலாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது ஏதோ கதை கேட்குற மாதிரி வந்து கேட்டு போகிறதோ, அல்லது ஒரு புக்ஸில் படித்தோ, அல்லது ஒரு சினிமாவில் பார்த்தோ ஆத்மாவை வந்து தெரிந்து கொள்ள முடியாது. நேரடி குருவின் மூலமாக வந்து அவருடைய உபதேசங்களை கேட்டு அவர் நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு போய் மாணவனுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி பாடங்களை புகுத்தி அவனை தயார்படுத்தி அவனுக்கு ஆத்மாவை காட்டி கொடுக்கணும். அப்படி காட்டி கொடுத்தா மட்டும்தான் அவன் தயாராக முடியும். இப்போ புக்கு படிச்சுட்டா நமக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியுமான்னா, அப்படி புக்கு படித்து தெரிஞ்சவங்க எத்தனை பேர், யாருமே அப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அதனால் இங்கே குருகுல கல்விங்கிறது ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நம்ம இங்கே பார்க்குறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு குருவை அடைவதற்கு நம்ம பல பிறவிகள் புண்ணியம் செய்திருக்க வேண்டாம். சும்மா வந்து குருகுல கல்விக்குள்ள போயிட முடியாது, குருகுல பாடங்களை படித்து விட முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லோருக்கும் திறக்கப்படாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இதை இந்த பாடத்தில் இப்போ இந்த கலியுகத்திலேயே நம்ம அதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கலியுகத்திலையும் நம்ம வந்து இப்போ நீங்கள்லாம் பாடம் படிக்க வந்திருக்கீங்க, இந்த பராபரம் குழுவில் சேர்ந்து இந்த மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்து வித்தைகளை கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்க இந்த பாரத தேசத்தில், ஆனால் எப்படி ஒரு குறிப்பிட்ட 10 பேர் 20 பேர் தான் இந்த பாடத்திட்டத்தில் ஆர்வமாக வரீங்க. இப்போ பாருங்கள் நம்ம கிளாஸில் ஒரு 52 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த 52 பேருமே நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த குரூப்புக்குள்ள வந்திருக்கீங்க, இதை படிக்கிறீங்க. அப்ப இது மாதிரி கோடி கோடியான மனிதர்கள்ல ஒரு சிலர் தான் இதுல நாட்டம் காட்டுவாங்க. அப்படி நாட்டம் காட்டுகிறவர்கள் யாருன்னா அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த மாதிரி புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் உடனே கிடைச்சிருமா, உடனே தெரிஞ்சிருமா, உடனே புரிஞ்சிருமானா, இல்லை அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏன்னா மனப்பக்குவம் உண்டாகும் போதுதான் அவங்களால அதுல இருந்து மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள உயர முடியும். அப்ப அந்த மாதிரி இங்க வந்து பிரம்மாவிடம் வந்து சமித்தை கொடுத்து விட்டு 32 ஆண்டுகள் பிரம்மச்சரியம் காத்து ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள அசுரர் குல தலைவனாக இருக்கின்ற விரோச்சனனும் தேவர் குல தலைவனாக இருக்கின்ற இந்திரனுமே காத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது எதுக்கு இங்க இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா, மிக உயரிய தேவர்கள் தலைவனாக இருக்கின்ற இந்திரனும் அசுரர்களின் தலைவனாக இருக்கிற விரோச்சனனுமே ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்காக நேரடியாக பிரம்மாஜியிடம் போய் பாடம் கற்றுக்கொள்வதற்காக 32 ஆண்டுகள் காத்திருக்கிறார்கள் அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளவு பொறுமை இருந்திருக்கணும் அதை இதை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு பாருங்க. அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, அந்த பாடத்திட்டத்தினுடைய அந்த தேடுதல் தேவை, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க அந்த தன்மைக்குள்ளே போகும்போது தான் இதை பற்றிய ஞானம் பெற முடியும். ஆனால் இப்போ நம்ம கலியுகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஈஸியாக உடனே கிடைச்சிடணும், இன்னைக்கு போனால் நாளைக்கு அதுக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி நடக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உண்மையிலேயே ஆன்ம அனுபூதி கிட்டும் பாக்கியமோ ஆன்மீகத்தில் உயர்வதோ இந்த பிறவியில் சித்தியாக வேண்டும் என்றால் உங்கள் கர்மாவில் இருந்தால்தான் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும், அதற்கான குரு கிடைப்பார் அப்படின்னு இங்கே சாஸ்திரம் வெளிப்படையாக சொல்லுது. அதாவது நம்முடைய பிறவிகள் எத்தனையோ பிறவிகள் நம்ம பயணம் பண்ணுறோம், புல்லா புழுவாய் மிருகமா பறவையா பாம்பாலாம் வந்திருக்கிறோம். ஆனால் மனித பிறவி வந்த பிறகு உடனே எல்லாருமே ஞானம் அடைஞ்சிருவாங்களா? மனித பிறவியில் எல்லா மனிதர்களுமே பிரம்மாவை இறைவனை தெரிந்து கொள்வார்களா, பிரம்மத்தை புரிந்து கொள்வார்களான்னா எப்படி முடியும்? முடியாதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா அது கர்மாவில் இருக்கணும். நம்ம வந்து இந்த இப்போ எடுத்துகிட்டு வந்த இந்த பிராரப்த கர்மாவில் இப்போ நான் இந்த பிறவியில் முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், விடுதலை அடையணும், அதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்முடைய நிகழ்வில் இருந்தால்தான் நம்மளை அறியாமையே இந்த தேடுதலில் நாட்டம் வந்து எதையோ ஒன்று பார்க்க போய் எதையோ ஒன்று பிடிக்க போய் எத்தனையோ குருமார்களை சந்தித்து அப்படி எப்படியோ நமக்குள்ளே இந்த வாய்ப்புகள் உருவாகி இந்த வித்தை கைக்கு வந்துடும். அப்படி இந்த வித்தை கைக்கு வரும்போது நமக்கு எல்லாம் புரிய வரும். அப்போ இந்த பிறவி அப்படி நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னா நம்ம பல பிறவிகளான செய்த புண்ணிய பலனுடைய பாக்கியம் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த இந்த ஆன்ம அனுபூதி கிட்டும் பாக்கியம் இருக்க வேண்டுமானால் அது பல பிறவிகள் செய்த புண்ணியத்தினால் சித்தியாக வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்போ அந்த நிலையில் தான் உங்களுக்கு பௌதீக உடல்ல குருவும் வருவார். ஏன்னா ஈஸ்வரனே குருவா வருவார், பௌதீக உடம்புல வருவார், வந்து உங்களுக்கு இந்த பாடத்தை புகட்டுவார் என்று எங்கள் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஆன்மீகத்தில் மட்டுமே ஈடுபட்டு வர முடியும், ஆனால் பல பிறவிகள் அத்தகைய வாய்ப்பை அடைவதற்காக எடுக்க வேண்டியிருக்கலாம் என்று இங்கே சொல்லுது. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே இந்த உபனிஷத்து வந்து சொல்ல வருகின்ற விஷயம் என்னன்னா, பிரஜாபதியாகிய பிரம்மாவை கண்டுகொண்டு ஆன்மாவை அறிவதற்காக 35 ஆண்டுகள் காத்திருக்கின்ற இந்த இந்திரனும் விரோச்சனனும் பிரம்மாவிடத்தில் ஆன்மாவை காட்டி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போ முதல்ல 32 வருஷம் கழிச்சு பிரம்மா வந்து அப்படியே மொல்லமாக கேட்குறாரு, ஆன்மாவை காட்டி கொடுன்னு சொல்றியாப்பா, கண்களில் எது தெரியுதோப்பா அதுதான் ஆன்மா, அது மரணமற்றது பயமற்றது, அதுவே இறைவன் என்றார் பிரஜாபதி. இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 32 வருஷம் காத்திருக்கிறானுங்க, வெயிட் பண்ணி எப்படியாவது இப்போ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஆன்மாவை நம்ம அனுபவம் ஆக்கிட்டோம்னா நம்ம எல்லாம் அடைய முடியும், எல்லா உலகங்களும் நம்ம அடைய முடியும், எல்லா ஆசைகளும் நிறைவேறப்பட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இவங்க ஆன்மாவை தெரிஞ்சு உக்காந்துருக்காங்க. ஆனால் 32 வருடங்கள் காத்திருந்து 32 வருடம் கழித்து ஆன்மாவை வந்து பிரம்மா காட்டி கொடுப்பாருன்னு சொல்லி இவங்க ஆர்வமாக கேட்ட உடனே பிரம்மா ஒரே வாரத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கண்களில் எது தெரிகிறதோ அது ஆன்மா அப்படின்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டார். அது மரணமற்றது பயமற்றது அதுவே இறைவன் அப்படின்ட்டார். இதை கேட்டதும் இந்திரனும் விரோச்சனனும், ஐயா தண்ணீரில் தெரிபவர், கண்ணாடியில் தெரிபவர் ஆகிய இருவரில் யார் ஆன்மா என்று கேட்டனர். இந்த அனைத்திலும் தெரிவது ஆன்மாவே என்று பதிலளித்தார் பிரஜாபதி. அப்படின்னு இந்த இடத்துல ஒரு மந்திரத்துக்கான பொருள் வருது. அப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை இப்ப நான் கண்ணால் பார்க்கறேன், அப்ப கண்ணால் பார்க்கின்ற பொருள் வந்து எனக்கு வேறாக இருக்கிறது, அப்படி ஒரு நிலைப்பாடு. அப்புறம் நான் வந்து அந்த கண்ணால் பார்க்கின்ற பொருள் எனக்கு வேறாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பல கோணங்களில் பார்க்குறேன். அது உலகமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அது பயிர்கள், செடி கொடிகள், மிருகங்கள் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் இந்த கண்களால் பார்த்து தெரியப்படுது இல்லையா. அப்படி தெரிகின்ற எனக்குள்ள ஒரு ஆர்வம் என்ன தெரியுமா, என்னையே நான் தெரிஞ்சுக்கிட்டா வெளியிருக்கிற எத்தனையோ விஷயங்கள் தெரியுது. அப்போ கண்களால் பார்க்கின்ற அந்த விஷயங்களை தாண்டி என்னையே நான் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், என்னையே நான் பிரதிபிம்பித்து பார்த்தா என்னையே நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்போ என்னையே நான் பிரதிபிம்பித்து பார்க்கணும் அப்படின்னா அப்போ நான் வந்து எப்படி அதை பிரதிபிம்பிக்கலாம், போய் தண்ணி முன்னாடி போய் நின்று பார்த்தா என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்கும், கண்ணாடி முன்னாடி போய் நின்னா என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி பிரதிபிம்பித்து எது தெரியுதோ அது ஆத்மா அப்படிங்கிற அடுத்த ஒரு டாப்பிக்கை பற்றி இங்கே பிரம்மா பேச போகிறார். நேரடியாக கண்களில் தெரிகிறது ஆத்மான்ட்டாரா, அப்புறம் பிரதிபிம்பிக்கிறது ஆத்மான்ட்டாரா, இப்படி சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நேரடியாக ஆத்மான உடனே இந்த எதிரில் இருக்கிறதெல்லாம் ஆத்மாவா அப்படின்னு அப்படி நினச்சிக்கிட்டா அந்த உருவத்தில் போய் சிக்கிக்குவாங்க இல்லையா. அதில் மாதிரி உருவத்திலே சிக்கிக்கிட்டவங்கெல்லாம் வந்து அஜ்ஞானிகள். ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தர் கேள்வி கேட்கணும், அப்படி கேள்வி என்ன கேட்கணும், அது எப்படிங்க ஆத்மா வந்து அழிவற்றதல்லவா, இப்போ நீங்கள் இந்த கண்ணில் பார்க்குறதெல்லாம் ஆத்மான்னு சொன்னீங்கன்னா அது அழியிறது நான் பார்க்குறேனே. அப்போ ஒரு மரம் ஆத்மான்னு சொன்னால் அந்த மரம் பட்டு போகிறத பார்க்குறேன், ஒரு பூச்சி ஆன்மான்னு சொன்னிங்கன்னா அந்த பூச்சி செத்து போகிறத பார்க்குறேன், அப்போ எப்படிங்க அது ஆன்மாவாக இருக்க முடியும், அப்போ எனக்கு என்னமோ கண்ணில் தெரியுறது ஆன்மாவாக இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து யார் கேட்குறானோ அவன் தான் புத்திசாலி மாணவன். கண்ணில் தெரியறதெல்லாம் ஆத்மான்னு சொன்ன உடனே எல்லாமே ஆத்மா, ஈசா வாசியம், இதம் சர்வம் அப்படின்ட்டு ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் தான் விரோச்சனை. விரோச்சனை என்ன பண்ணிட்டான், இங்கே இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்ட்டு அவன் போயிட்டான். ஆனால் எப்படி இருக்கிறான் இறைவன், இருப்பதெல்லாம் இறைவன் தான்ப்பா, ஆனால் அவன் எப்படி இருக்கிறான் அது தெரியணும்ல. அந்த விஷயத்தை ஊடுருவி பார்க்க நமக்கு ஒரு ஞானம் வேணும், ஒரு அறிவு வேணும் இல்லையா. அந்த இடத்துல இங்கே வந்து இப்படி பிரம்மா வந்து ஒரு குழப்புற மாதிரி ஒரு ஆன்சரை கொடுத்த உடனே அதில் யார் ஒருத்தன் தேறி வரானோ அவனுக்கு தான் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போவாங்க. இதுதான் நம்ம இந்த சாந்தோக்கு மனசில் ஆரம்பத்திலிருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்தே இப்படி ஒரு விஷயத்தை இப்படி சொல்லுவாங்க, அவன் அடுத்த லெவலுக்கு போய் அடுத்தது என்னன்னு கேட்பான், அதுக்கு அடுத்த லெவலில் போய் அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்பான். இப்படியே நம்ம கடந்து 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 வந்து தான் நம்ம கடைசியாக அந்த ஆன்சர் பிடிக்க முடியும். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா போடுறதுனாலும் அப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடந்து 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 வந்து தானே கடைசியாக ஆன்சர் பிடிக்கிறோம். அது மாதிரி இங்கே ஏன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, அது மனம் வந்து பக்குவம் அடைவதற்கான ஒரு பரிணாம தேவைப்படுது. இப்போ நாம் நாதயோகம் வகுப்பு இந்த 21 நாள் நம்ம ஏன் எடுத்தோம், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். இன்றைக்கி கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், எங்கள் இது நேரடியாக முதல் நாளே சொல்லியிருக்கலாம் இல்லை, இவ்வளோ விஷயத்திலேயே போய் எனக்கு 21 நாட்கள் உட்கார வச்சு இன்றைக்கி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இப்படி நேரடியாக சொன்னால் புரியாதுன்னு தான் நேற்றே நான் சொன்னேன். நான் கடந்த பாடத்தில் என்ன சொன்னேன், 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 5ஆம் கிளாஸில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு PhD இங்கே சொல்லி கொடுத்துருங்க, நான் எதுக்குங்க 6th, 10th, +2 கிராஜுவேஷன்லாம் போகணும், நேரடியாக PhD பாடத்தை எனக்கு இங்கேயே சொல்லிட்டீங்கன்னா நான் டாக்டரேட் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு பையன், 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கேட்டான்னா அந்த PhD ப்ரொஃபஸர் வந்து சொல்லி கொடுக்க தயாராக கூட இருக்கலாம். இவனுக்கு புரியணுமே, இவன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு PhD சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி வேணுமே. அது இல்லாததுனால தானே அவனை 5ஆவதுலேருந்து 6ஆவது வாடாப்பா, 6ஆவதுலேருந்து 7ஆவது வாடாப்பான்னு சொல்லி அவனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அவனை பாடம் படிக்க வச்சு தூக்கிட்டு வரோம். அப்போ இப்படி ஜென்ரல் எஜுகேஷனில் வந்து நம்ம எடுத்த உடனே PhD கொடுத்துடலாம், ஆனால் அவனுக்கு புரியாது. அப்போ PhD சப்ஜெக்ட் அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் அப்படியே மைண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான பாடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 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 மேலே வரும்போது தான் PhD வந்து ஓ இவ்வளவு தானா அப்படின்னு அவனுக்கு ஈஸியாக தெரியும். ஆனால் அது எடுத்த உடனே இவ்வளவு தானான்ட்டு நீங்கள் 5ஆம் வகுப்பில் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது, திருதிருன்னு முழிப்பான். அதான் நான் சொல்வேன், 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கொண்டு போய் 10th உட்கார வச்சிட்டிங்கனாலே அவனுக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னா புரியாது, திருதிருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரும்போது தான் அவனுக்கு ஆல்ஃபா பீட்டா காமானா என்ன, கீழே 1, 2, 3னா என்ன அப்படின்னு அவனுக்கு புரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு முறை இருக்கு இல்லையா சாதாரண உலகியல் கல்வியில், அது மாதிரி இங்கே ஆன்மீக கல்வியிலையும் மைண்ட் அப்டேட் ஆகும்போது தான் அந்த தூய அறிவு நிலைக்கு பிரகாசிக்கும். அப்போ அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, இப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களை கொண்டு போகணும். ஒரு நாளில் கிளாஸில் வந்து எல்லாம் புரிஞ்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது நடக்காது, சாத்தியம் இல்லை. நிறைய பேர் ஆனால் அப்படி எதிர்பார்த்து வராங்க, அது அவங்க ஏமாந்து போவாங்க, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உடனே அன்றைக்கே எல்லாம் தெரிஞ்சிடணும்னா எப்படி தெரியும், அப்படியெல்லாம் உடனே தெரியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரணும். அப்போ இங்கே அதில் தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரம்மா வந்து 32 வருடங்கள் கழித்து சும்மா 2 விஷயங்களை சொல்கிறாரு, எதிரில் தெரிகிறது ஆன்மாங்கிறாரு, அப்போ வந்து இந்திரன் கேள்வி கேட்கறான், என் எதிரில் தெரியறது ஆன்மானா, கண்ணுல தெரியறதெல்லாம் ஆன்மானா, அது அழிஞ்சு போறதை நான் பாக்குறேன், அப்ப ஆன்மா அழியாததுன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப இது அழியறதுனால இது ஆன்மா இல்லையல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே பிரம்மா என்ன சொல்றாரு, ஆ கரெக்டா நீ புடிச்சிட்ட, உண்மைதான். அப்போ இதுல வந்து இந்த உருவங்கள்ல பிரதிபிம்பிக்குது பாத்தியா, அதுதான் ஆன்மான்ட்டு அடுத்த ஒரு டாபிக்கை தூக்கி போட்டுட்டாரு. அப்ப உடனே பிரதிபிம்பிக்கிறது ஆன்மாங்கும் போது இவன் விரோச்சனன் என்ன நினைச்சுக்கிறான், ஓ ஆன்மாங்கிறது ஒரு பெரிய சக்தி, அது என் மூலமா என்னுடைய மனசுலயும் உடம்புலையும் பிரதிபிம்பிக்கிறது இல்ல, அப்ப நான் தான் ஆன்மா அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். அவன் நான் தான் ஆன்மான் தீர்மானம் பண்ணது ஓகே, விரோச்சனன் தீர்மானம் பண்ணது ஓகே, ஆனா அவன் எந்த ஆங்கிள் தீர்மானம் பண்ணிட்டான் தெரியுமா, தன்னுடைய பாடி மைண்டைய நான் நினைச்சிட்டான், இந்த பாடி தான் ஆன்மா, இந்த மனசு தான் ஆன்மான்னு அப்படி முடிவு பண்ணிட்டான். அப்படி தவறா புரியறதுனால அவன் அசுரன் ஆயிட்டான். இந்திரன் வந்து யோசிக்கிறான், அது எப்படி இந்த பாடி மைண்டு ஆன்மாவாக இருக்க முடியும், இப்படி இருந்தால் மனசு மாறிக்கிட்டே இருக்குது, அப்புறம் பாடி அழிஞ்சு போகுது, அப்போ இது ஆன்மா அழியாததல்லவா, ஆன்மா மாறாததல்லவா, அப்போ இது இருக்க முடியாதுன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது பிரதிபிம்பம் தான் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தண்ணியில் தெரிகின்ற கண்ணாடியில் தெரிகின்ற அந்த இருவரில் எது ஆன்மா அப்படின்னு திருப்பி உங்கள் ரெண்டு பேர் கேள்வி கேட்கும்போது, இந்த அனைத்திலும் தெரிவது ஆன்மாவே என்று பதிலளித்தார் பிரஜாபதி. அப்போ பிரஜாபதியின் வித்தையின் முன்னுரையாக அமைகின்ற இந்த கதையின் ஆரம்பத்தில் ஆன்மீக வாழ்க்கை அல்லது தெய்வீக வாழ்க்கையில் என்னென்ன மனமயக்கங்கள் சம்பவிக்கலாம் என்பது சுட்டி காட்டப்படுகிறது. முதலில் ஆன்மாவை அல்லது இறைவனை அறிவதனால் வருகின்ற பலன்கள் கூறப்படுகின்றன. அந்த பலன்கள் என்ன, ஆன்மாவை அறிவதனால் நீ வெவ்வேறு உலகங்களை அடையலாம், எல்லா ஆசைகளும் நிறைவேறப்பெறும் போன்றவற்றை வார்த்தைகளுக்கு வார்த்தை இங்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு புரிய வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத இங்கு பார்க்குறோம். அப்போ வெவ்வேறு உலகங்களை அடையலாம் அப்படிங்கும்போது இங்க பல உலகங்கள் இருக்கு, அந்த பல உலகங்களுடைய பரிணாமங்கள் வந்து மனோ உலகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மனோ உலகம் தான், அதாவது கீழே ஏழு உலகம்ங்கிறது உங்க மனசு கீழே இறங்கிட்டே போகும்போது பாதாள லோகம், அதுக்கு கீழே இருக்கிற மற்ற லோகங்களுக்கெல்லாம் மனசு போய் சிக்கிக்கும். மேல் உலகமும் அப்படிதான், நீங்க உயிர் பரிமாணத்தை அடைய அடைய நீங்க மேல் உலகங்கள்ல வந்து உண்மையான தூய அறிவா பிரகாசிக்கிற ஒரு வாய்ப்பை உற்பத்தி பண்ணிக்கும். அப்போ இந்த உலகங்கள்ங்கிறது மனம் உருவாக்குற உலகம் இல்லையா. இப்போ ஆன்மாவை அறிந்தவன் பல்வேறு உலகங்களை அறிகிறான் அடைகிறான். நீங்கள் பிரம்மா சொல்லும்போது உடனே நாம என்ன நினச்சிக்கிறோம், கற்பனையா, ஓ நம்ம உடனே இந்திர லோகத்தில் போய் கொஞ்ச நாள் இருப்போம் போல் இருக்கு, சந்திர லோகத்தில் போய் கொஞ்ச நாள் இருப்போம் போல் இருக்கு, அப்புறம் சொர்க்க லோகத்துக்கு போயிடும் போல் இருக்கு அப்படின்னு மைண்டு செட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பல உலகங்களை அடையலாம், ஆன்மாவை அறிந்தவன் பல உலகங்களை அடையலாம் அப்படின்னு கேட்ட உடனே அப்படி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போயிடக்கூடாது. அதாவது பல உலகங்களை அடையலாம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் புரிய வரும், கீழே ஏழு உலகங்கள் எப்படி இருக்கு, மேலே ஏழு உலகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு புரிய வந்துடும். எப்படி ஆத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மனம் வந்து கீழ்நிலை பரிமாணத்துக்குள்ள போனால் எப்படியெல்லாம் கீழே மட்டமான லெவலுக்கு போகும், மேல்நிலை பரிமாணத்துக்கு போனால் எப்படியெல்லாம் உயர்ந்து போய் தூய அறிவா பிரகாசிக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு படிநிலைகளை ஒவ்வொரு உலகமாக இங்க சாஸ்திரம் உருவகப்படுத்துது. அதுதான் சொர்க்கலோகம், இந்திரலோகம், பிரம்மலோகம் இப்படின்னு லோகங்களா வச்சிருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் வந்து பல உலகங்களை அடையலாம்னு இவங்க வந்து முதல் முதல்ல படிக்க வந்த ஆர்வ கோளாறு தானே. அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஓ நம்ம ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டா பல உலகங்களுக்கு போகலாம் போல் இருக்கு அப்படின்ட்டு ஒரு கியூரியாசிட்டியில் சீக்கிரம் ஆத்மாவை காட்டி கொடுங்க, சீக்கிரம் ஆத்மாவை காட்டி கொடுங்க, நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பல உலகங்களை அடையணுங்கிற ஆசை வார்த்தைகளை வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ இது வந்து இன்னும் மனசு வந்து லிஃப்ட் ஆனால் தான் இவங்களுக்கு அது புரிய வருங்கிறதுனால அவர் எப்படியே மொல்லமாக நகர்த்துறாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடத்துறாரு. அப்போ உண்மை தேடுபவர்கள் அதன் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் உலகியல் வாழ்க்கை வாழ்பவர்களை ஆன்மீகத்தை நோக்கி திருப்புவதற்கு இத்தகைய கவர்ச்சிகரமான சில பலன்கள் கூறப்படுகின்றன என்று நாம் இங்கே பார்க்குறோம். முதல் முதல்ல பாடங்கள் படிக்க வரோம், ஆத்மாவை காட்டி கொடுங்கன்னு ஒருத்த வரான், ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டா என்னப்பா அப்படிங்கிறத அவன் கேள்வி கேட்குறான், நம்ம விளக்கம் கொடுக்குறோம், ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு எல்லாமே கிடைச்சிடும், எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிகின்ற அறிவு தான்ப்பா ஆத்மா, நீ எதை அடைந்தால் எல்லாம் அடைந்ததாகுமோ அதை அடைவது ஆத்மா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட் என்ன திங்க் பண்ண தெரியுமா, நான் நிறைய கோல்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன், அப்போ எனக்கு அதான் இப்போ தேவை, அப்போ நான் ஆத்மாவை அடைஞ்ச உடனே எனக்கு நிறைய கோல்டு நிறைய பணம் வந்துடும், அப்போ நான் இனிமேல் ஆத்மாவை அடையிறதுக்கு நான் ஸ்டெப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அவங்க அப்படி தானே சொல்கிறாங்க, ஆத்மாவை அடைந்தால் உனக்கு எல்லாம் அடைந்ததாகும் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் ஆத்மாவை அடைஞ்சிட்டா எனக்கு பணமும் வந்துடும் கோல்டும் வந்துடும், எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைச்சிடும், அப்போ அருமையா அதான் எனக்கு வேணும், அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் அப்படின்ட்டு உடனே நீ ஆத்மாவை காட்டி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு வேகமாக நம்ம முன்னேறி வருவதை பார்க்க முடியுது இல்லையா. அப்படி முன்னேறி வருகின்றவனுக்கு உண்மையில் அது கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் அது எப்படி கிடைக்கும், எப்போது கிடைக்கும், அது அப்படிங்கிற விவரங்களை புரிய வச்சா போல் தான் அது கிடைக்கும். ஏன்னா இது மனம் கடந்த உயர் பரிமாண அறிவு நிலை அல்லவா, அந்த அறிவு நிலையில நீங்க எப்படி பிரகாசிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த பிரகாசம் உங்களுக்கு சரியா பிரகாசிக்கல அப்படின்னா அதுக்கு தகுந்த பெனிஃபிட் தான் கிடைக்கும், அதை எங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த மனம்ங்கிறது அந்த படிநிலைகள்ல பக்குவப்படுவதற்காக இப்படி எல்லாம் நம்ம சொல்லி கொண்டு வரோம், அதனால சில கவர்ச்சிகரமான வார்த்தைகள் கூறப்படுகின்றன, அப்ப இத்தகைய உத்திகள் கையாளப்படுகின்றன, அதற்காக மக்களை வந்து இறை நாமங்களை ஜெபிக்க சொல்லி கூறப்படுகின்றன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம இதுல பார்க்கணும். அப்ப உலகில் மனிதர்களிடம் எல்லாவற்றையும் துறந்து விட்டு இறைவனின் தாமரை திருவடிகளை நாடுங்கள் என்று சொன்னால் ஒருபோதும் காதில் வாங்கி கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் அந்த சைத்தன்ய பிரபு, பழைய மகான்கள், அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதர்களை வந்து இறைவன் பக்கம் திருப்புவதற்கான சில தந்திரங்கள் செய்வார்கள். ஏன்னா அந்த காலத்துலலாம் ரிஷிகள் மகான்கள் எல்லாம் நேரடியாக வந்து கடவுள் பக்கம் திரும்பு, எல்லாவற்றையும் விட்டு விடு, அதெல்லாம் அல்ப பொருள், அழியக்கூடிய விஷயம், அழியாத இறைவன் தான் சத்தியம் நித்தியம், இது வந்து உனக்கு பணம் காசு முக்கியம் இல்லை, இது கூட வராது, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கு, நீ என்ன கடைசியில் சாகும்போது காது இல்லாத ஊசி கூட நீ தூக்கிட்டு போக முடியாது இல்லையா, பட்டினத்தார் தானே சொல்றாரு காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கு. அப்ப கடைசி காலத்துல நீ வந்து காது போன ஊசி கூட எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா அது எவனுமே பயன்படுத்த மாட்டான், ஒரு டைலருக்கு கூட வந்து ஊசி வேணும்னா அதுல காது இருக்கணும். அப்ப அப்படி ஒண்ணுமே உபயோகப்படாம தூக்கி எறிகிற பொருளாகிய காதற்ற ஊசி கூட நீ எடுத்துட்டு போக முடியாது கடைசி காலத்துலங்கும் போது, நீ எதை தேடுற, இங்க எதை அடையிற, என்னத்தை நீ பிடிக்க போற, அப்ப நீ உண்மையா உனக்கு எது கூட வரும், எது நித்தியம் எது அநித்தியம் அப்படின்னு விளக்கம் கொடுத்து, நித்தியமானது இறைவன் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஏத்துக்குவான்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன, சரிங்க அது இறையன் நித்தியமாகவே இருக்கட்டும், அதை கடைசியாக பார்த்துக்கிறேன், இப்போ எனக்கு இன்றைக்கி வாழ்கிறதுக்கு வழியை சொல்லுங்கள், இப்போ எனக்கு பணம் வேணும், இப்போ எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு இப்போ வீடு வேணும், எனக்கு இப்போ கார் வேணும், அப்படி இருக்கிறதுக்கு வழியை சொல்லுங்களேன், அது நான் சாகும்போது அப்புறம் நான் நித்தியமான பொருளை அடையிறேன்னா அநித்தியமான பொருளை அடையிறேன் அப்போ பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் இங்கே என்னென்னா, இப்போ நாம் வாழும்போது நமக்கு அந்த எல்லா அனுபவங்களும் கிடைக்கணும், எல்லா சௌகரியங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இதை பிடிச்சாலே எல்லாம் அடைய முடியும். ஆனால் அது எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாதனால தான் மனதில் சிக்கிக்கிட்டு இப்படி மட்டமான வாழ்க்கை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதையும் மகான்கள் பார்த்து பரிதாபப்பட்டு அவர்களுக்கு உண்மை நிலையை உணர்த்துவதற்கான தந்திரத்தை செய்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்குறோம். அதுக்கான வரலாற்று கதைகள் சான்றுகள் நிறைய நம்ம இடத்துல இருக்குது, அதை பேசினா இப்போ நம்ம டைம் போயிடும். அப்போ இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இறைவனை அடைவதற்கு ஆத்மான் என்று தெரிந்து கொண்டு நாம் அனுபவத்துக்கு வருவதற்கு சில ஆசை வார்த்தைகளை சாஸ்திரம் பேசுவதை வைத்து கொண்டு அதற்காக அடைக்கிறேன் என்று நம்ம நினைக்க கூடாது. உண்மையா அடைஞ்சா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல பயணம் பண்ணணும். அந்த அடிப்படையில இங்க விவேகத்தினால கொஞ்சம் நான் இது எதுக்காக இது எதுக்காகன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு வர்றவன் வந்து தெய்வீக தன்மை அடைகிறான், நான் தேவனாகிறான் அப்படிங்கிறது இங்க சொல்ல வருது. அப்படியே குருட்டுத்தனமா ஏத்துக்கிட்டு பயணம் பண்றவன் மூடனாக இருக்கிறான், அவன் அசுரன் ஆகிறான் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை இங்கே நல்லா நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு, இப்போ நம்ம சாஸ்திரங்களை எதற்காக படிக்கிறோம், நம்ம தெய்வீக நிலையை அடைவதற்காக படிக்கிறோம். அப்போ ஆத்மாவை நம்ம அறிவதனால நாமளும் தேவன் ஆகின்றோம். அப்போ அந்த நிலையை அடையிறது தான் இங்கே இந்திரனுக்கும் விரோச்சனனுக்குமான கேரக்டர்ன்ட்டு இந்த பாடம் வந்து இங்கே நமக்கு சொல்லுது. இன்றைக்கு நான் இந்த இடத்துல வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.